SBS தமிழ்.
ஆஸ்திரேலிய வரலாற்றில் அவதூறு வழக்கொன்றில் மிகப்பெரும் தொகையை ஒலிபரப்பாளர் அலன் ஜோன்ஸ், ஹாபர் ரேடியோ, 4BC ஆகியன செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்தில் உள்ள வேக்னர் குடும்பமே 2011 ஏற்பட்ட கிராந்தம் வெள்ளப்பெருக்கில் பலியான 11 பேருக்கும் காரணம் என அலன் ஜோன்ஸ் தெரிவித்த கருத்து காரணமாகவே 3.7 மில்லியன் டாலர்கள் இழப்பீட்டுத் தொகை அக்குடும்பத்திற்கு செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இது பற்றி டெனிஸ் வேக்னர் இவ்வாறு தெரிவித்தார்.
Well, I think that there is a responsibility on the media outlets to ensure that what they broadcast and the people that they engage to broadcast tell their listeners the truth and put across a fair position. I think there's also a responsibility on corporate Australia to ensure that if people are proven to be untruthful, that they do not support them going forward.
முன்னாள் பிரதமர் மல்கம் டேர்ன்புல் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து காலியான அவரது வென்வர்த் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற அக்டோபர் 20 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் போட்டியிடுவோரின் விண்ணப்ப முடிவு தேதி 24 மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள குடிவரவு தடுப்பு முகாமில் தங்கியிருந்த அகதியொருவர் தனக்குத்தானே தீங்கிழைத்து மரணமடைந்துள்ள பின்னணியில் இவரது குடும்பத்தினர் ஆஸ்திரேலிய அரசுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். சிட்னி விலாவூட் தடுப்பு முகாமில் இருந்து யோங்காஹில் முகாமுக்கு மாற்றப்பட்டு சில வாரங்களின் பின்னர் இவரது மரணம் சம்பவித்திருந்தது. ஈராக்கில் இருந்து வந்து புகலிடம் கோரிய அவரின் குடும்பம் சிட்னியில் வாழ்ந்து வரும் அதே நேரம் இவர் 2 பெண் பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வியாபாரங்கள் தமது தொழில் நிலைகளில் அடிமைத்தனத்தை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை விவரமாக தெரியப்படுத்தாவிட்டால் அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என லேபர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. 100 மில்லியன் டாலர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டுள்ள வியாபாரங்கள் புதிய வரைவுச் சட்ட விதிகளின்படி தங்களின் நவீன அடிமைத்தன ஆபத்துகள் பற்றி தெரியப்படுத்த வேண்டும். அடிமைத்தனம் பற்றிய பிரச்சனைகள் தமது பணியல்ல என வணிகர்கள் பாராமுகமாக இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி பேச்சாளர் கிளாயோ ஒனேல்.
I understand that there are different views in the chamber, in the parliament about penalties, and I know that there will be continued discussion on this subject over the coming days and weeks. But I just want to make it absolutely crystal clear, Deputy Speaker. Complying with Australian law is not optional. It's not optional for the ordinary citizen. It's not optional for people that sit in this chamber. And it should not be optional for big business.
கடந்த 5 வருடங்களில் 3 ஆஸ்திரேலியர்களில் ஒருவர் தமது பணியிடத்தில் பாலியல் ரீதியில் துன்புறுத்தவருக்கு உள்ளாகியிருப்பதாக ஆஸ்திரேலியன் ஹியூமன் ரைட்ஸ் கணக்கெடுப்பு தெரிவித்துள்ளது. இதில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் பூர்வக்குடியினரும் 44% மாற்றுத்திறனாளிகளும் அதிகம் பாதிப்படைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் அதிகம் பாதிக்கப்பட்டோர் 18 to 29 இடைப்பட்டவர்களாகும். இது பற்றி இவ்வாறு கூறுகிறார் செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் கமிஷனர் கேட் ஜாக்கின்ஸ்.
So I think those results tell us that particularly those high rates of sexual harassment of young people, people who might be in their first job, who might not yet be in secure employment, certainly not senior people, and similarly with the LGBTI community, people with disabilities and Aboriginal and Torres Strait Island people, they're people who experience discrimination and might already be vulnerable.
ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரியிருந்த இலங்கை பின்னணி கொண்ட 12 நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணியளவில் பெர்த் வழியாக இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர் என்று ஆஸ்திரேலிய தகவல்களை மேற்கோள் காட்டி தி கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பிட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் அனைவரும் ஆஸ்திரேலியாவில் அடைக்கலம் தேடி வந்து சுமார் 5-6 வருடங்களாக இங்கு வாழ்ந்து வந்தவர்கள் என்றும் இவர்களது புகலிட கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு தடுப்பு முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னரே இவ்வாறு நாடுகடத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் இருந்து நவீன ரக துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கு திட்டமிட்டதாக கூறப்படும் நபர் ஒருவர் மெல்பர்ன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட நபர் இந்த சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பான காரியங்களை நிறைவு செய்து கொண்டு ஆஸ்திரேலியா திரும்புகையில் மெல்பர்ன் விமான நிலையத்தில் வந்திறங்கியவுடன் ஃபெடரல் போலீசாரால் கடந்த ஞாயிறு இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் முதல் மேற்கொண்டு வந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள போலீசார், இந்த நபர் லெபனானில் இருந்து AK-47 மற்றும் கைத்துப்பாக்கிகளை கொள்முதல் செய்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருந்தார் என்று தெரிவித்துள்ளனர். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். லண்டனை தளமாக கொண்ட ஆக்ஸ்ஃபேம் தொண்டு நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாகியாக தமிழரான டேனிஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா நியமிக்கப்படவுள்ளார். தற்போது தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட சிவிகஸ் நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றும் டேனிஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா இவ்வருட இறுதியில் பதவியை பொறுப்பேற்றுக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 சுயாதீன தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பான ஆக்ஸ்ஃபேம் நிறுவனத்தின் தற்போதைய தலைமை நிர்வாகி மார்க் கோல்ரிங் தனது பதவியில் இருந்து விலக உள்ளதாக கடந்த மே மாதம் அறிவித்திருந்த பின்னணியில் இப்பொறுப்புக்கு டேனி ஸ்ரீஸ்கந்தராஜா நியமிக்கப்படுகிறார். இலங்கையில் பிறந்த டேனி பின்பு ஆஸ்திரேலியாவில் குடியேறி தனது மேற்படிப்பினை மேற்கொண்டிருந்த நிலையில் 1998 லண்டனுக்கு குடிபெயர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிரித்தானிய இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மேகனும் திருமணத்துக்கு பின்னரான தமது முதலாவது முக்கியத்துவம் வாய்ந்த வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டு அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 115 இலங்கை ரூபாய் 84 சதங்கள், 51 இந்திய ரூபாய் 69 காசுகள், 0.98 சிங்கப்பூர் டாலர், 2.95 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கிடையில் நடைபெற்ற 5வதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 118 ஓட்டங்களால் வெற்றி பெற்று 4-1 என்ற புள்ளிகளில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தனது 564வது விக்கெட்டினை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் பந்து வீச்சாளர் கிளென் மெக்ராவின் சாதனையை முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் வரிசையில் 800 விக்கெட்டுகளை கைப்பற்றி முதலிடத்தில் இலங்கையின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரனும், 708 விக்கெட்டுகளுடன் ஆஸ்திரேலியாவின் ஷேன் வோன் 2வது இடத்திலும், தொடர்ந்து 3, 4, 5 இடங்களில் முறையே அனில் கும்ப்ளே, ஜேம்ஸ் ஆண்டர்சன், கிளென் மெக்ரா ஆகியோர் காணப்படுகின்றனர். ஜேம்ஸ் ஆண்டர்சனின் இச்சாதனை பற்றி இங்கிலாந்து அணித் தலைவர் ஜோ ரூட் இவ்வாறு தெரிவித்தார்.
Said it was written in the stars at the start of the week, maybe, and for it to turn out as it has is it's fairy tale stuff, isn't it? For Alistair to go out like that and for Jimmy to finish the game off in real style there was really fitting for those two guys who are really close mates.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் ஓரிரு மழை, 19 செல்சியஸ். அடிலைட் வெயிலார்ந்த காலநிலை, 19 செல்சியஸ். மெல்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 19 செல்சியஸ். ஹோபார்ட் காற்றடித்து ஓயும் மேகமூட்டமான காலநிலை, 18 செல்சியஸ். கன்பரா அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 20 செல்சியஸ். சிட்னி வெயிலார்ந்த காலநிலை, 21 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் வெயிலார்ந்த காலநிலை, 27 செல்சியஸ். டாவின் காலையில் மழை கொட்டக்கூடும், 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.